நாம் எடுத்துக் கொள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22-23 இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட வசனங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22-23.
ஆவியின் கனியோ
அன்பு
சந்தோஷம்
சமாதானம்
நீடிய பொறுமை
தயவு
நற்குணம்
விசுவாசம்
சாந்தம்
இச்சையடக்கம்
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான
பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய ஆவியின் கனி, நிறைய பேர் ஆவியின் கனிகள்னு சொல்லுவாங்க, ஆவியின் கனிகள் கிடையாது, ஆவியின் கனி ஒண்ணுதான். அந்த கனியிலே இருக்கிற பல பகுதிகள், ஆவியின் கனி அதில் இருக்கிற பல பகுதிகள் இருக்குது. இதுல 9 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படி ஆண்டவர் 9 விஷயத்தை சொல்றார். இந்த 9 காரியத்தில் பார்த்தீங்களானால் இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற அனுபவங்கள். இந்த 9 காரியங்களும் தெய்வீக சுபாவங்கள், புரியுதுங்களா? இது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது, காரணம் இது தெய்வீக சுபாவங்கள். இந்த 9 காரியங்களும் அடங்கிய இந்த ஆவியின் கனியை தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் உடையவர்களாய் நம்ம இருக்கணும். புரியுதுல? இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அன்பை பத்தி ஒரு மணி நேரம் பல மணி நேரம் பேச முடியும், அவ்வளவு சப்ஜெக்ட் இதில் இருக்குது. இதுல இன்றைக்கு யாருமே அதிகமாய் பேசாத ஒரு காரியத்தை நம்ம எடுக்க போறோம். ஏன் யாருமே அதிகமா யோசிக்காத ஒன்றை நம்ம எடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 காரியத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இதுல 8 விஷயம் மனுஷனுக்கு பேரா இருக்கும். அன்பு அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க, சந்தோஷம் இல்லையா, சந்தோஷ் பேர் வைக்கிறாங்கல்ல, சமாதானம் பேர் வச்சுக்குவாங்க, நற்குணம், சாந்தம், சாந்தா சாந்தி இப்படின்னு வச்சுக்கிறாங்கல்ல, சாந்தம் இல்ல, எல்லாமே பேர் இருக்குது. 8 விஷயத்தை எல்லாம் பேர் வச்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பொறுமைன்னு இருக்கிறாரு, இப்படிலாம் இருக்கிறாங்க. 9 விஷயத்துல 8 காரியங்கள் பேர் வச்சுக்குவாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் யாரும் பேர் வைக்க மாட்டாங்க, இச்சையடக்கம், அது ஒண்ணு மட்டுமே யாருமே பேர் வைக்க மாட்டாங்க. 9 காரியத்துல 8 விஷயத்தை பேர் வச்சுக்குவாங்க. இந்த இச்சையடக்கம்னு மட்டும் இது வரைக்கும் யாருக்குமே பேர் வந்ததில்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒருவேளை நம்ம சர்ச்சில் கூட குழந்தை பிறக்கிறவங்க இருக்கிறாங்க, உங்க குழந்தைக்கு வேணா இச்சையடக்கம்னு வைங்க, நல்லா இருக்கும். இச்சையடக்கம் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இச்சையடக்கம்ன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். இந்த இச்சையடக்கம்னா என்னன்றதை நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறது இல்லை. இது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக அதை பார்த்து அப்படி நினைக்கிறது ஒன்று, இந்த அன்பு நினைக்கிற மாதிரி, சந்தோஷம் சமாதானத்தில் நினைக்கிற மாதிரி இந்த இச்சையடக்கத்தை வந்து அவ்வளவு தூரம் அப்படி க்ளோஸ் யாரும் பார்க்கறது இல்லை. முதலாவது இந்த இச்சையடக்கம்னா என்னன்னு நமக்கு தெரியணும், புரியுதுங்களா? இச்சையடக்கம் அப்படின்னா ஒரு காரியத்தை அல்லது ஒரு பொருளை, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அந்த காரியத்தை நம்ம விரும்புறோம். அது எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, இந்த பொருள் எனக்கு வாங்கினா நல்லா இருக்குமே, எதை வேணா இருக்கலாம், ஒரு மொபைலா இருக்கலாம், ஒரு வீட்டில் இருக்கிறதா யூஸ் பண்ற ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பைக்கா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று. அந்த பொருளை யாராவது ஒருவர் வைத்திருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது இது எனக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உடைய மனது இச்சிக்கிறது, அது எனக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் அந்த பொருளை வாங்குவதற்குரிய ஒரு வசதி ஒருவேளை உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம், புரியுது? அந்த பொருளை வாங்கக்கூடிய வசதி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அல்லது அந்த பொருள் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு ஏதுவான சில விஷயங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருளின் மேல் உங்களுக்கு ஏற்பட்டதான அந்த இச்சை அதை அடக்க தெரிய வேண்டும். புரியுதா? அதை அடக்க தெரிய வேண்டும். அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம்ன்றது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இது தெரியவில்லை. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளே இந்த கடனாளிகளாய் போகிறதற்கு இது ஒரு காரணம். எனக்கு இது நிறைய இடத்துல இந்த இஎம்ஐ இஎம்ஐன்னு போட்டுட்டு இருப்பாங்க, மாசம் இத்தனை இஎம்ஐ, மொபைல் இந்த மொபைலுக்கு மாசம் 2000 ரூபாய் இஎம்ஐ, அது போக 35000 ரூபாய் மொபைலா இருக்கும், மாசம் 2000 ரூபாய் இஎம்ஐன்னு போட்டு அதுல போட்டு வச்சிருப்பான். அது சில பேர் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுக்கு ரேட் போட மாட்டான், இஎம்ஐ மட்டும் போடுவான், 2000 மாசம் 2000 ரூபாய் இஎம்ஐ. அதை வாங்கறது நான் கேட்கிறேன், அதுக்கு எதுக்கு 35000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு வாங்குறதுக்கு, உடனே ஸ்பாட்ல வாங்குறதுக்கு இல்ல. சரி, இருந்தாலும் கூட முதல்ல யோசிக்கணும், அது எனக்கு தேவைதானா? காசு இருந்தாலும் சொல்றேன், முதல்ல அது எனக்கு தேவைதானா? அந்த 35000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறது எனக்கு தேவைதானா? 50000 ரூபாய் கொடுத்து இந்த பொருள் வாங்குறது எனக்கு தேவைதானா? ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம், பணம் இருந்தாலும் அது எனக்கு தேவைதானான்னு நம்ம யோசிக்கணும். சிலருக்கு அது தேவை இருக்குதோ இல்லையோ, பணமும் இருக்குதோ இல்லையோ, கடன்லையாவது, புரியுதுங்களா, கடன்லையாவது வாங்கிடுறாங்க. அது இஎம்ஐன்றது என்ன, வேற என்ன, கடனாளி. அதுக்கு கடனுக்கு வந்து சொல்ற ஈஸியான ஒரு வேற வார்த்தை தான் அது, இல்ல வேற ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் கடன் வாங்குற மாதிரி இது கடன் தான். இப்படி ஒரு கடனில் ஒரு பொருளை வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் அதுக்குரிய பணத்தை கொடுப்பார். ஆனா பணம் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் வாங்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. அதையும் நம்ம கவனிக்கணும், இந்த பொருள் உண்மையிலேயே நான் யூஸ் பண்ணுவேனா, இது எனக்கு தேவையா, இதில் இருக்கிறது எல்லாமே என்னால் பயன்படுத்தக்கூடியது தானா, அதையும் நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்திலே அதை நாம் அவ்வளவு செலவு பண்ணி தேவையில்லாமல் பணத்தை விரயம் பண்ணுவது தவறுன்னு நான் சொல்றேன். புரியுது உங்களுக்கு? தேவையில்லாத ஒரு காரியத்திற்கு அவ்வளவு பெரிய பணத்தை செலவு பண்ணுவது தவறு. உங்ககிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன பயன்பாட்டுக்கு அவசியமோ அது இருந்தா போதும். யூஸ் பண்ணக்கூடியது, யூஸுக்கு மேல நம்ம ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லாத ஒன்று. இப்படிப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கூட இந்த விஷயத்தில் இந்த இச்சை அடக்கம் என்கிறது இல்லாமல் போகிறதுனால தான் கடனாளிகளாய் போகிறதும், இன்னொரு விஷயத்தில் சொல்ல போனால் மனம் சோர்ந்து போகிறது, இதெல்லாம் நடக்குது. ஐயோ, அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி எங்கிட்ட இல்லையே, அந்த காரியம் இல்லையே, இந்த பொருள் எங்கிட்ட இல்லையே, மனம் சோர்ந்து போறது. நான் கர்த்தரை தேடினேன், ஆனா எனக்கே இது இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின், அதாவது செழிப்பின் உபதேசம் என்பது இந்த இச்சை அடக்கம் இல்லாமல் ஒருவன் வாழ்வதற்கு அது தூண்டி விடுகிறது. இதென்ன, நீ ராஜா விட்டு பிள்ளை, நீ ராஜா மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும், இந்த மாதிரி வண்டி தான் நீ வச்சிருக்கணும், இந்த மாதிரி கார் தான் வச்சிருக்கணும், இந்த மாதிரி மொபைல் தான் நீ வச்சிருக்கணும். இது நான் சொல்லுகிறேன், இது ராஜா விட்டு பிள்ளை அப்படி கிடையாது. நம்முடைய ராஜரீகம் என்பது உள்ளான வாழ்க்கை, புரியுது? அப்படி நம்ம உலகத்தோடு நம்ம போட்டி போறதுக்காக கர்த்தர் நம்மை வைக்கவில்லை, அப்படி நம்ம வாழும்படி கர்த்தர் நம்மை தூண்டவில்லை. அப்படி நம்ம போனோம்னா நிச்சயமா சொல்றேன், அதுக்கு எல்லையே கிடையாது. நீங்க மற்றவங்களோடு போட்டி போட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது, எண்டே கிடையாது. நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரோடு நீங்க போட்டி போட்டு கடைசி வரைக்கும் அதுல நீங்க திருப்தி அடையவே முடியாது. இந்த திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் தள்ளப்பட்டு விட்டால், இந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நாம் தள்ளப்பட்டு அதனாலே நம் மனசோர்வு வரும், ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகும், கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை நமக்கு உண்டாகும். அதனாலே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த இச்சை அடக்கம் என்பது கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு பொருளாயிருக்கட்டும், எந்த ஒரு காரியமாயிருக்கட்டும், அதை குறித்த ஒரு ஆசை உங்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு காரியங்கள் இருந்தாலும் அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கணும், அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்க உண்மையிலே ஆவிக்குரியவர்களா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் மனதிலே பட்டதை எல்லாம், கண்களிலே பட்டதை எல்லாம், யாரோ ஒருத்தர் சொல்றதை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றது எண்ணம் வராது. அதை அடக்கக்கூடியவர்களாய் நம்மால் இருக்க முடியும். புரியுது? நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அதான் காரியம். இதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். இது சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து உலகத்தில் நடக்கிற விஷயமா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த ஆவியானவருடைய கனி, அவருடைய சுபாவங்கள் வெளிப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் இந்த இச்சையடக்கம் என்று பட்டியல் அதுல தான் வருது. புரியுது? இச்சையடக்கம் என்பது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், இந்த தெய்வீக சுபாவத்தை நாம் உடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருக்குரியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோகத்துக்குள்ள போக முடியும். இந்த தெய்வீக சுபாவங்கள் இந்த 9 காரியத்திலே நாம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா அது நம்மை பரலோகத்திற்கு போகிறதற்கு கூட நமக்கு தடையாய் மாறி போகின்றது. நம்ம கவனமா இருக்கணும். ஆகையால் தேவ பிள்ளைகள் இந்த இச்சை அடக்கம் என்கிற காரியத்தை நாம் சரியாய் கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, இந்த இச்சை என்பது எங்கிருந்து வருது, அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இது குறித்து நான் இங்கு சில விஷயங்களை நம்ம கவனமா பார்ப்போம். 1 யோவான் நிருபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின 1வது நிருபம் 2:15-16 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
உலகத்திலும் உள்ளவைகளிலும்
அன்பு கூறாதிருங்கள்.
ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில்
மாம்சத்தின் இச்சையும்
கண்களின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையுமாகிய
உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
தெளிவா சொல்றார் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களின் மேல் உங்கள் அன்பு செலுத்தப்படக்கூடாது. எந்த பொருட்களின் மேலையோ எந்த விதமான உலகத்தில் இருக்கிற காரியங்களின் மேல் நம்முடைய இருதயம் பதிக்கப்படக்கூடாது, அன்பு செலுத்தக்கூடாதுங்கிறாரு. ஏன்? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலக பொருட்களின் மேலேயே ரொம்ப கிரேசியா இருப்பானால், இது வேணும் அது வேணும்ன்ற அந்த மைண்ட் செட்லேயே அவன் இருப்பானால், அவன் உண்மையாகவே அவன் கர்த்தரை நேசிக்க முடியாது. அவனுக்கு அது தடையா இருக்கும். நான் சொல்றேன், உலகத்தில் எந்த ஒரு பொருள் மேலையும் உடைய கவனம் இழுக்கப்பட்டுட்டே இருக்குது. இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை செய்யலாம் அதை செய்யலாமா, அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அது இது ஏதாவது ஒரு மைண்ட் உங்களுக்கு இந்த உலகத்தின் காரியத்திலே நீங்கள் பிடிமானம் உள்ள நபராய் இருந்தால், இது உங்களுக்கு நான் முக்கியமா சொல்றேன், நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற ஒரு நபராய் ஒருபோதும் மாற முடியாது. அது டிரெஸ்ஸா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அதுவா இருக்கலாம், எத்தனையோ விஷயம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவராய் வாழ முடியாது. உண்மையா சொல்ற, கர்த்தரை நீங்கள் நேசிக்க முடியாது என்று வேதம் தெளிவா சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது எங்கிருந்து வருது பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. இந்த இச்சையை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, மாம்சத்தின் இச்சை நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறதான சில ஆசைகள். இரண்டாவது, நம்ம பார்க்கிற ஒரு பொருள் அதன் மேல் நமக்கு வருகிறதான ஈர்ப்பு. புரியுதா? இதுதான் மாம்சத்தில், மாம்சத்தின் நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் மனதிலே தோன்றுகிற ஆசைகள். கண்களின் நிச்சயம், நீங்க எதை பார்க்கிறீங்களோ அதிலே உங்களுக்கு தோன்றுகிறதான ஆசைகள். இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதுக்கும் பிதாவுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க பார்க்கிற பொருள் மேலையெல்லாம் உங்களுக்கு ஆசை வருகிறதா, அதற்கும் பிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ ஒரு காரியம் இது எனக்கு வாங்கணும், இது எனக்கு கிடைக்கணும், எப்படியாவது நான் வாங்கி ஆகணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு கூட எப்பவுமே ஓடிட்டே இருக்குதா, அதுக்கும் பிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த எண்ணங்கள் அநேக தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது அப்படியே ஓடுது. பார்க்கறதெல்லாம் இது வேணும், இந்த டிரெஸ் வேணும், அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், இதுக்கும் பிதாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, உங்கள் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த எண்ணம் ஓடிட்டே இருக்குது, இது எப்ப போய் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எங்க வாங்கலாம், யார்கிட்ட சொல்லி வாங்கலாம், ஓடிட்டே இருக்குதா. அதுவும் சொல்ற, அதுக்கும் பிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், தேவனுக்குரியவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே தவிர உலகத்திற்குரிய காரியங்கள் ஒரு தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. உலகத்தின் காரியங்கள் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருந்தால் அந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு இடம் இல்லை. ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ரெண்டு ஒன்ன டிராவல் பண்ண முடியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அதிகமா நேசிக்க முடியல? நான் சொல்றேன், அதிகமா ஆண்டவரை நேசிங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க, அதிகமா ஜெபிங்க, வேதத்தை தான் தியானிங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை முழு மனதோடு தேடுங்கன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது, நான் சொல்ற வார்த்தைகள் கூட உள்ள போக மாட்டேங்குது. எனக்கு தெரியும், முகத்தை பார்க்கும்போது தெரியும், நிறைய பேருக்கு நான் சொல்ல வார்த்தைகளே உள்ள அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, உள்ள போக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? மற்ற உலக காரியங்கள் நிறைந்திருக்கிற காரியத்தினாலே இந்த தேவ ரகசியங்கள், இந்த தேவ காரியங்கள் உள்ள நுழைய மாட்டேங்குது. ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தக்கூடாத விடுக்கு இவைகள் எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்குரிய அன்புக்கு அந்த இடத்துல இடம் இல்லாமல் போகும்படி இவைகள் எல்லாம் உங்களை, உங்கள் இருதயத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவர் தெளிவா சொல்றார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால், உலகத்தின் பொருட்களின் மேல் அன்பு கூர்ந்தால், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவனால பிதாவை நேசிக்க முடியாது, உண்மையாய் நேசிக்க முடியாது, உண்மையாய் ஜெபிக்கிற மனுஷனாய் மாற முடியாது. கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கிற ஒரு நபராய் அவனால் ஒருபோது மாற முடியாது. ஏன்னா இதுக்கு அதுக்கு எந்த சம்மதமும் இல்லை. இது தேவனால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். இதற்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த உலகத்திலே நமக்கு தேவை இருக்குது. பவுல் சொல்லும்போது அழகா சொல்லுவார், உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் அதுவே போதும் என்பதற்கு கடவும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் இந்த வார்த்தையில் இருக்கு. இருக்குது நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை வறுமையாயிருன்னு சொல்லல, எல்லாரும் பார்த்து பரிதாபம் படுற மாதிரி இரு ஆண்டவர் சொல்லல, ஐயோ பாவன் நம்மளை பார்த்து நாலு பேர் சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும் ஆண்டவர் சொல்லல. நல்லா இருக்கலாம், நமக்கு வேண்டிய நமக்கு எப்படி இருக்கணுமோ அதை ஆண்டவர் நமக்கு தராரு. எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம மனநிறைவா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும் அந்த லெவல் என்ன வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் எப்படி இருக்கணும் அந்த லெவல் வச்சிருக்கிறார். அதுக்கு மேல நம்ம ஆசைப்படும் பொழுதுதான் அங்க பிரச்சனை உருவாகிறது. அதுக்கு மேல நம்முடைய எண்ணத்தை திருப்பும் போது அங்க நமக்கு பிரச்சனை வருது. ஆகையினால் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அதை ஆண்டவர் உங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன டிரெஸ் கொடுக்கணுமோ அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன உணவை கொடுக்கணுமோ அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன விதமான வசதி உங்களுக்கு இருக்கணுமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே காரண நேரத்தில் இதுதான் உங்களுடைய லைஃப்ல கடைசி வரைக்கும் நீங்க நினைச்சிடாதீங்க. இப்ப ஒரு ஒரு லெவல் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, இதுதான் என் வாழ்நாள் எல்லாம் இந்த வீட்டில் தான் இருப்பேன் நினைச்சிடாதீங்க. இப்ப ஒரு டிரெஸ் வச்சிருக்கீங்க, இதுதான் என் லைஃப் லாங் இந்த டிரெஸ்ல தான் இருப்பேன் நினைச்சிடாதீங்க. இப்ப ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, இதுதான் என் லைஃப் லாங் ஃபுல்லா இந்த வண்டி தான் ஓட்டிட்டு இருப்பேன் நினைக்காதீங்க. இப்ப ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, இதுதான் என் லைஃப் லாங் ஃபுல்லா இந்த மொபைல் யூஸ் பண்ண அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் பிரயாசப்படாதீங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமென். தெரியுமா? அதான் நம்ம என்னைக்கு மாதிரி நம்ம பிளான் பண்ணி போக கூடாது. எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை கர்த்தர் கொடுப்பார். அப்பதான் அது நமக்கு கரெக்டா இருக்கும். நாம ஆசைப்படக்கூடாது, அது நமக்கு பிரச்சனையா தான் போய் முடியும். நான் சொல்றேன், எனக்கு 2004 எனக்கு ஒரு மொபைல் எனக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட கிஃப்ட் மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. அந்த 2004 அந்த வந்த அந்த மொபைல் 2014 வரைக்கும் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி ஆனா அந்த பட்டன் இருக்கிற நம்பர்ஸ் கூட அடியல. தெரியுமா நான் வச்சிருந்த மொபைல்ல 10 யூஸ் பண்ண பட்டன் இருக்கிற நம்பர் கூட அடியல. அப்ப போனே பண்ணலையான்னு நினைக்காதீங்க, பண்ணிட்டுதான் நல்லா சரியான யூஸ் பண்ணிருக்கேன். கிளீனா கவர் போட்டு வச்சிருப்பேன். அந்த இதுல பட்டன்ல என்னுடைய பிங்கர் பட்டதே கிடையாது, கவர் போட்டே இருக்கும். அதுல பிளாஸ்டிக் கவரிங் இருக்கும். அதனால வந்து ஒரு நம்பர் கூட அழிஞ்சது கிடையாது. 10 நான் பல இடத்துல சில பாஸ்டர்ஸோடு ஜெபிக்கப்போம், எல்லாரும் இவ்வளவு பெருசா வச்சுட்டு இருப்பாங்க, நான் மட்டும் குட்டி மட்டும் வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுட்டு இருப்பேன். என்னடா இது, நான் பழங்காலத்து ஆள் போடுறது நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. 10 ஒரு கட்டத்துல அது போய் கடைசியில சார்ஜ் போட்டோம் ஏறவே மாட்டேன்ருச்சு. உள்ள ஏதோ ப்ராப்ளம், அது கடைசியில் ஒரு கடையில் ஒண்ணு கொடுத்து பார்த்தா இது சரி பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிட்டான். கையிலேயே வாங்கல, இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கொடுத்துட்டான். அப்பதான் ஆண்டவர் வந்து அடுத்த ஒரு மொபைல் கொடுத்தார். புரியுதா? அது வரைக்கும் நான் வேற வாங்கல, நானே பிரயாசப்படல. அதுலயும் நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு மொபைல் நெட்ல வந்து ஒருத்தர் சொல்லி வாங்கினேன். அந்த ஒரு நாள் வந்த ஆஃபர் இன்னைக்கு வரைக்கும் அந்த மொபைலுக்கு வரல. அவ்வளவு ஆஃபர் வந்துச்சு. புரியுதா? அந்த ஆஃபர் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்படி கத்தர் அந்த அப்படி கொடுத்தாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல வந்து. எனக்கு அதுக்கு மேல எனக்கு ஆசை கிடையாது. உண்மையா சொல்றேன், பிராங்கா சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இதை என்னை பத்தி சொல்றதுக்காக இல்லை, என் லைஃப் நான் சொல்றேன். புரியுதா? இதுக்கு மேல நம்ம, அதுக்கு மேல நம்ம என்ன இருக்குது இல்ல, அதுக்கு மேல வேற என்ன இருக்குது? இதுக்கு மேல மேல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம லைஃப்ல நமக்கு வந்து ஒரு நிறைவு இருக்கணும். அதுக்கு மேல நம்ம இது அது நம்ம அங்கங்க அலபாய கூடாது. நான் எதை வச்சிருக்கணும் எனக்கு ஆண்டவருக்கு தெரியும், அதை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால உங்க லைஃப்ல வந்து இன்னைக்கு நீங்க இருக்கிறது இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாளைக்கு உங்களுக்கு அடுத்ததை கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்களும் அது களைய வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட பெட்டரான ஒண்ணு ஆண்டவர் கொடுப்பார், அதை விட பெட்டரா ஒண்ணு கொடுப்பார். எப்ப அவர் கொடுக்கிறார் அப்ப வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்களாகவோ ஒன்றை தேடி பின்னால ஓடுவீர்கள் என்றால் அங்கதான் உங்களுடைய லைஃப்ல பிரச்சனை கூட நீங்க மாட்டிக்குவீங்க. நீங்களா போகக்கூடாது, ஆண்டவரா கொடுக்கணும். அது உங்களுக்கு எப்பவுமே பிளஸ்ஸிங்கா இருக்கும். தேவன் செய்வது எதுவோ அது எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும். அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும், நிலைச்சிருக்கும் உங்க லைஃப்ல. அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடு உண்டாக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் எதுக்குமே அது உங்களுக்கு கேடு உண்டாக்காது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இப்படி பார்க்கும் பொழுது இந்த இச்சைகள், மாம்சத்தின் இச்சை, மனதிலே தோன்றுகிற எண்ணங்களாகிய இந்த இச்சை, கண்களின் இச்சை, பார்க்கறது மேலாம் ஆசைப்படுற அந்த இச்சை, இதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இது எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுது. சரி, இப்ப இந்த இச்சை என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம், எப்படிப்பட்ட ஒரு இழப்பை நமக்குள் ஏற்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி அதை எப்படி மேற்கொள்வது என்பதையும் இன்னைக்கு நாம கவனிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:6 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம், புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, அதன் கனியை பறித்து, புசித்து, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான்,
உலகத்திலே மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்த முதல் பாவம் எந்த பின்னணியில் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இச்சையின் பின்னணியில் வந்தது. ஒரு காரியத்தை பார்த்து ரசித்து இதை நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது, இதை நாம் ஏன் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு இச்சையின் அடிப்படையிலே தான் முதல் பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்தது. கவனிக்கணும் இல்லையா. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். முதலாவது பாவம் கண்களிலே வந்த அந்த இச்சை, அந்த கனியை பார்த்தா ரசித்தா, அந்த கனியை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நினைச்சா, இதை புசித்தால் உன் புத்தி தெளியும், கண்கள் திறக்கப்படும், நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை யோசிச்சா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, இது எல்லாவற்றையும் தன் மனதிலே அவள் அசை போட்ட உடனே அதுக்கு மேலாக அவளால் அந்த கனியை பறிக்காமல் இருக்க முடியவில்லை. இது சும்மா ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. புரியுதுல? பார்க்கறா, யோசிக்கிறா, அவளுக்கு கண்களிலே பார்க்கிறதான கனி ஒரு பக்கம், அந்த கனியை குறித்து சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் அடுத்த பக்கம், பிசாசு கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, இதை நீ புசிக்கும் பொழுது கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து நீ தேவர்களை போல இருப்ப, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஒரு சைட்ல. ஒரு சைட்ல அவளுடைய பார்வைக்கு அது அழகா இருந்துச்சு. இதுதான் ஒரு நபருடைய வாழ்க்கையில் இச்சைக்குள் இழுத்து கொண்டு போகிறதான ஒரு பாதை. பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதும், காதுகளிலே கேட்ட விஷயங்கள் உங்கள் மனதுக்கு ரொம்ப விருப்பத்தை ஏற்படுத்துகிறதுமான ஒரு காரியம் உங்க உள்ளத்திலே நீங்கள் அசை போட ஆரம்பிச்சீங்கனாலே அந்த இடத்துல நீங்க விழுந்துட்டீங்க. ஒரு காரியத்தை நீங்க பார்த்து அதை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப அசை போட்டால் சீக்கிரம் நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் அந்த இடத்துல நீங்க அவுட். இதுதான் நீங்க ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஏவாளுடைய வாழ்க்கையில் இது ஒரு நாள் நடந்த விஷயம் கிடையாது. பிசாசு திரும்ப திரும்ப பேசி இருப்பான். பைபிள் நமக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது. பைபிள் பிசாசு திரும்ப திரும்ப சொல்லி இருப்பான், திரும்ப திரும்ப அந்த கனியை பார்த்திருப்பான், பார்த்து 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 அதை குறித்து சொல்லப்பட்டதை யோசித்து யோசித்து ஒரு கட்டத்தில் அவளால் அதை பறிக்காமல் இருக்க முடியவில்லை, புசிக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த காரியம் நடந்தே விட்டது. இது நடந்ததுனாலே என்ன நடந்துச்சு? அவ நினைச்சது ஒன்னும் நடக்கல, மாறாதான் நடந்துச்சு. முதலாவது அவளுக்கு நடந்தது என்ன? ஆண்டவரோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்க, இச்சை எவ்வளவு பெரிய லாஸ் ஏற்படுத்தது பாருங்க. இது ஒருவேளை அவளுக்கு தெரிந்திருந்தால் அதை செஞ்சிருக்க மாட்டான். இச்சை என்ன செய்து கண்ணை மறைச்சிரும், புரியுதா? இச்சை கண்ணை மறைச்சிரும். ஒரு காரியத்தை கேட்டு, ஒரு காரியத்தை பார்த்து, அதை ரசித்து ருசித்து மனதில் அசை போட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை அது மறைச்சிரும். இதை சாப்பிட்டா என்ன நடக்கும்னு அவளால யோசிக்க முடியல, புரியுதுங்களா? யோசிக்க முடியல. தன் புருஷன் சொன்னதை அவளுக்கு நினைக்க முடியல. பறித்தாள், புசித்தாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கவனிக்கணும், இதை போல ஒரு பெரிய லாஸ் உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே நடக்கல. ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. இதை விட ஒரு பெரிய லாஸ் உலகத்தில் வேற என்ன வேணும்? நான் சொல்றேன், இந்த உலகத்தில் ஒரு பொருட்களின் மேல், எந்த ஒரு காரியத்தின் மேல் உங்கள் கவனம் ஈர்க்கப்பட்டு அதன் மேல் நம்முடைய இச்சை திரும்புமானால் முதலாவது உங்களுக்கு என்ன துண்டிக்கப்படுகிறது? ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்படும். அந்த பொருட்களையே ரசிப்பீங்க, அதையே நோண்டிட்டு இருப்பீங்க, அதையே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். உங்கள் ஜெப நேரம் பாதிக்கப்படும், வேதத்தை தியானிக்கிறது பாதிக்கப்படும். எல்லா நேரத்திலும் உங்கள் வாழ்க்கையில் அதையே நீங்கள் அசை போடுவீர்கள், நினைப்பீர்கள், யோசிப்பீர்கள், அதை குறித்து பேசுவீர்கள். எல்லாமே அதை சுத்தி 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 வந்து கடைசியில் முதலாவது நடக்கிறது என்ன? ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். ஆண்டவரோடு இந்த உறவு அவளுக்கு துண்டிக்கப்பட்டது. ரெண்டாவது என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையான ஏதேன் தோட்டத்தை இழந்து போனாங்க. இதெல்லாம் தெரியும், நமக்கு படிச்ச வசனம் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏதேன் தோட்டத்தை இழந்து போனாங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய ஒரு இடம், எவ்வளவு செழிப்பான ஒரு இடம், எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு இடம், அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்பட்டாங்க. முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற உறவு போகும், ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமும் சேர்ந்து போயிடும். இச்சைங்கிறது எங்க தள்ளிட்டு போகுது பாருங்க. ஒரு காரியத்தை பார்த்து, ஒரு காரியத்தை சிந்தித்து, அதை குறித்து அசை போட்டு, அதிலே நம்முடைய இச்சையை செலுத்தி நாம் அதிலே டிராவல் பண்ணிட்டு இருப்போம்னா, முதலாவது உங்கள் ஜெப வாழ்க்கை, வேதத்தை தியானிக்கிற அனுபவம், ஆண்டவரை குறித்த சிந்தனை, இதெல்லாம் போகும். அதுதான் ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுறது. ரெண்டாவது, ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதங்களும் உங்களை விட்டு கிராஜுவலா போயிட்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நிற்கும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு போச்சுன்னா உலகத்தில் ஆண்டவர் கொடுத்தது சேர்ந்து போயிடும். அதுவும் போச்சு. ஏதேன் தோட்டம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் போயிடுச்சு, துரத்தி விடப்பட்டார்கள். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு லாஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. ரெண்டாவது, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ஒரு மூணு பேருடைய லைஃப் உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 15 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு
சாமுவேல் சவுலை நோக்கி,
இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே,
கர்த்தர் என்னை அனுப்பினாரே,
இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும்,
இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது ராஜாவாக சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பின்பு அவனை கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு பல காரியங்களை கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நடத்திட்டு வர்றார். இப்பொழுதும் இஸ்ரவேலருக்கும் அமலேக்குக்கும் ஒரு யுத்தம் ஆயத்தமா இருக்குது. அந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் கர்த்தர் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார். அமலேக்கின் மேல் உன் கண் இறங்க வேண்டாம். ஏ எகிப்திலிருந்து என் ஜனத்தை நான் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இந்த அமலேக்கியர்கள் அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிமறிச்சான். அந்த பாதையில குறுக்கிட்டு அந்த பரலோக பாதையை, அந்த கானானின் பாதையை அவங்க குறுக்கிட்டு தடுத்தாங்க. ஆகையால் அதை மனசுல வச்சிருக்கிறேன், அதற்கு பதில் செய்யணும். இப்ப உன்னை ராஜாவாக்கியாச்சு, உன்னை கொண்டு பதில் செய்ய அமலேக்கின் மேல் நீ இறங்கக்கூடாது, பரியோகப்படக்கூடாது. எல்லாவற்றையும் சர்வசங்காரம் பண்ணி ஒன்னு கூட மீதி வைக்காத தெளிவாண்டவர் சொன்னார். நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கலாம்.
சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும்
நலமான எல்லாவற்றையும்
அழித்து போட மனதில்லாமல்
தப்ப வைத்து
அற்பமானவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை
சாமுவேலுக்கு உண்டாகி
அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
போதும், இந்த வார்த்தைகளை சாமுவேல் சவுலுக்கு சொன்ன பிறகு யுத்தம் ஆரம்பிக்குது. யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறார்கள். ஏராளமான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் கிடைக்குது. அதை சவுல் பார்க்கிறான். அதிலே நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது, நல்ல சிறப்பான ஆடுகள், சிறப்பான மாடுகள், சிறப்பான ஒட்டகங்கள், நல்ல கொடுமையானதா இருக்குது. இதையெல்லாம் எதுக்கு வேஸ்டா கொண்டு போட வேண்டும் நம்ம யோசிக்கிறோம். மனுஷரையெல்லாம் சங்காரம் பண்ணிட்டான். ஆடு மாடுகளிலே மிகவும் மோசமான இடம் இருக்கிறது எல்லாம் வெட்டி கொண்டுட்டான். இதையே வேஸ்டா கொள்ளணும். அவனுக்கு அந்த ஆடுகளின் மேலும் மாடுகளின் மேலும் அந்த ஒட்டங்களின் மேலும் ஒரு இச்சை வந்தது. அந்த மிருக ஜீவன்களின் மேல் சவுனுக்கு ஒரு இச்சை. அவனும் யோசிக்கிறான், ஜனங்கள் அதே மாதிரி யோசிக்கிறாங்க. இது எதுக்கு வேஸ்டா கொள்ளணும்? உடனே நமக்காகட்டும் எடுத்து வச்சுட்டாங்க. ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு சொன்னார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனதிற்கு வசனமா இருக்குது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். ஒன்று சொல்றேன், நாம் ஒரு பொருள் மேல் இச்சை வைக்கும் பொழுது நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை அது உண்டு பண்ணும். இவனை ஏன் நம்ம ரட்சித்து இந்த ஸ்தானத்தை இவனை வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் யோசிக்க வைக்கும். தெரியுமா, ஒரு பொருட்களின் மேல் நமக்கு இச்சை உண்டாகி அந்த பொருட்களின் மேல் நம்முடைய இருதயம் இழுக்கப்பட்டுக் கொண்டே இருக்குமானால், அல்லது எந்த ஒரு மனுஷரோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்றின் மேல் நம்முடைய இருதயம் இழுக்கப்பட்டு அதுக்கு பின்னாலேயே போய் கொண்டிருக்குமானால், ஆண்டவர் யோசிப்பார், இவனை எதுக்காக நம்ம ரட்சித்தோம், இவனுக்கு எதுக்காக இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்தோம். ஆண்டவர் ஃபீல் பண்ணுவார், மனஸ்தாபப்படுவார், அந்த ஃபீல் பண்ணுவார், இவனை எதுக்காக நம்ம ரட்சித்தோம், இவனுக்கு எதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தோம். ஆண்டவர் ஃபீல் பண்ணுவார், ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டவர் அதை அடக்கிக் கொள்ள கூட அவரால் முடியல, அந்த அளவுக்கு மனஸ்தாபம். இல்ல, சில காரியத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நமக்கு மனவேதனைகள் சிலதெல்லாம் வரும். சில மனவேதனைகளை நம்ம வந்து சரி இதுதானே அப்படின்னு ஒன்று விட்டுருவோம். ஆனா சிலதை வந்து யாருக்கிட்டையாவது சொல்லாம இருக்கவே முடியாது. ஒரு லெவலுக்கு மேல இருக்கும், எக்ஸ்ட்ரீம். அதை யாராவது ஒருத்தர் சொல்லலைன்னா உங்களால தாங்க முடியாம இருக்கும். லெவல் இருக்குது. கொஞ்சம் மனவேதனைனா அதை நீங்களே தட்டி விட்டு போயிடுவீங்க, சரி இதுதானே பாத்துக்கலான்ட்டு. ஆனால் உங்க லெவலுக்கு மிஞ்சி ஒரு மனவேதனை வந்துச்சுன்னா அதை உங்களால அடக்கிட்டே இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர்கிட்ட கொட்டி ஆகணும். இல்லைன்னா முடியாது. அந்த லெவல்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்தோடனே சொல்லிடுவீங்க. இதுதான் இங்க நடந்துச்சு. ஆண்டவருடைய இருதயத்தை அது எந்த அளவுக்கு விசனப்படுத்தி இருக்குமானால் அதை அவர் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்க முடியாமல் அதை வந்து சாமுவேலிட்ட பேசுவார். நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒன்னு தெரியணும். அவர் என்னைக்குமே ஒருத்தருடைய குறை இன்னொருத்தர சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. அவருடைய நேச்சரே கிடையாது. இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் போய் குறை சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் அவரு அந்த நேச்சரே கிடையாது அவருக்கு. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நேச்சர் உள்ளவர் ஆண்டவர் கிடையாது. ஆனால் அவராலேயே அடக்க முடியாமல் இதை போய் சாமுவேல் கிட்ட சொன்னார்னா அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த காரியத்தை அவர் தனக்குள் வைத்துக் கொள்ள முடியாமல் போய் சாமுவேல் கிட்ட கொட்டிட்டார். அவனை ராஜாவாக்குறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஏன் தான் அவனை ராஜாவாக்கணும்? அதை கேட்ட உடனே சாமுவேலுடைய மனசும் உடைஞ்சது. ரா முழுவதும் அந்த ஹோல் நைட் அவனாலையும் தூங்க முடியல. ஆண்டவருடைய வேதனை அவன் ஃபீல் பண்ணான். அவனாலேயும் அந்த ராத்திரியை அவன் தூங்க முடியல. ரா முழுவதும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கூப்பிட்ட, ஆண்டவரே இந்த காரியத்தில் சவுல நீங்க மாத்தணும், சரிப்படுத்தணும். இரவு முழுவதும் அவன் சவுலுக்காக ஜெபிச்சிருக்கிறான். மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சாமுவேல் பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இவனும் மனம் நொந்து, ஆண்டவரும் மனம் நொந்தாரு. அவர் மனம் நொந்ததை பார்த்தோன்னு இவனும் மனம் நொந்துட்டான். அதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப், ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இவனும் மனம் நொந்து ரா முழுவதும் தேவனை நோக்கி கூப்பிட்டான். இந்த ராஜா இவனை ஏன் ராஜாவாக்குன்னு எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறார். அந்த அதிகாரத்தில் 22-23 வசனங்களை பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கு பதில் வந்துடும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை வந்துடும். 22-23 வசனங்களை பார்க்கலாம்.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்,
சர்வாங்க தகனங்களும்
சர்வாங்க தகனங்களும்
பலிகளும்
பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ,
கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ,
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும்
ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும்
செவி கொடுத்தலும் உத்தமம்,
செவி கொடுத்தலும் உத்தமம்,
இரண்டகம் பண்ணுதல்
இரண்டகம் பண்ணுதல்
வார்த்தையை
புறக்கணித்தபடியாலே
அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு
அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு
புறக்கணித்து தள்ளினார் என்றார்.
புறக்கணித்து தள்ளினார் என்றார். இந்த இடத்தில் சவுலுடைய கீழ்ப்படியாமை பேசப்படுது. நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சர்வாங்க தகனமடிகள் எல்லாம் செலுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாமுவேல் எச்சரிக்கிறார், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பலி செலுத்தல் அர்த்தமே கிடையாது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அடுத்தது இந்த கீழ்ப்படியாம எங்க போகுதுன்னு பாருங்க. பில்லி சூனியம் பண்ணுகிறதற்கு ஈக்குவல் ஆகுது. முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்குது. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தோடைய ஆரிஜின் எங்கிருந்து வந்துச்சு? சவுளுடைய கீழ்ப்படியாமை இப்படி வர்ணிக்கப்படுது. ஏன் அவன் கீழ்ப்படியாம போனா? சிங்கிள் வேர்ட், இச்சை. அந்த ஆடு மாடுகளின் மேல் அவனுக்கு ஏற்பட்ட அந்த இச்சை அவனை எந்த லெவலுக்கு கொண்டு போச்சு? விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு ஈக்குவலா கொண்டு போச்சு, பில்லி சூனியம் பண்றவனுக்கு ஈக்குவலா அவனை கொண்டு போச்சு. கர்த்தர் அவனை குறித்து மனஸ்தாபப்பட்டார். கடைசியில நடந்தது என்ன? நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்று ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. சவுல் மட்டுமா ராஜா? நம்ம யாரு? வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக தம்முடைய ரத்தத்தினால் நம்மை பாவங்களோட கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின ஆண்டவர் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்ட நாமும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ராஜானா என்ன? அத்தாரிட்டி. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அதிகாரம் இருக்கிறது. சூழ்நிலைகளின் மேல், பிசாசின் மேல், ஒவ்வொன்றின் மேல் அதிகாரம் இருக்குது. ராஜாவாய் ராஜாபடி தள்ளப்பட்டான்னு அர்த்தம், அதிகாரத்தை லூஸ் பண்ணிட்டான் அர்த்தம், இழந்துட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பொருள் மேல, ஒரு காரியத்தின் மேல நம்ம இச்சையை நம்ம நினைக்கிறோம். அது கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போகும். அந்த கீழ்ப்படியாமை எங்க கொண்டு போகும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ராஜரீக அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில பாதிக்கும். அங்க கொண்டு போய் நிக்க வைக்க ராஜரீக அபிஷேகத்தை பாதிக்கும். அதான் நடந்துச்சு. சவுலையை நம்ம வேற மாதிரி பிரிச்சு பார்க்க முடியாது. அவன் ராஜாவாக இருந்து உலக பிரகாரமாய் சிங்காசனத்தில் தள்ளப்பட்டான். நாமோ ஆவிக்குரிய ராஜரீகத்தில் தள்ளப்பட்டு போயிடும். அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இச்சை. ஆடு மாடுகளின் மேல் அவனுக்கு இருந்த அந்த ஆசை, அதுதான் அவனை தள்ளுச்சு. மூணாவது ஒருத்தர் நபரை நம்ம பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7 19 22 வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்த்தரை மகிமைப்படுத்து
அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி
நீ செய்ததை எனக்கு சொல்லு. அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான்
யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக
மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு
அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன்.
இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான்.
இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான சுதந்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எரிகோ ஒரு பயங்கரமான ஒரு மதுசுவர் உள்ள ஒரு பட்டணம். ஆண்டவர் அதை சுலபமாய் அவங்க கையில் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதை பிடித்த பின்பு அந்த எரிகோவில் இருந்ததான சில பொருட்களை இங்க ஆகான் என்ற மனுஷன் இச்சித்து எடுத்துக்கொண்டான். அவன் சொல்றான், ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் பொண்ணு, இதை இச்சித்து எடுத்து என் கூடாரத்திலே நான் குழி தோண்டி புதைச்சு நான் மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்றான் ஆகான். இவன் நிமித்தமாக அடுத்தது ஆயி என்ற பட்டணத்துக்கு முன்பாக ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அதுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய தோல்வி ஆயிடுச்சு. அவன் எடுத்து வச்ச போது ஒண்ணும் தெரியல யாருக்கும். எரிகோவை பிடிச்ச போது அவன் எடுத்து வச்சுட்டான். அந்த எரிகோவுக்கு பின்பு ஆயி என்ற ஒரு பட்டணத்தோடு மோதலாங்க. அந்த ஆயி வந்து ஒரு சின்ன பட்டணம், சாதாரணமா அடிச்சுட்டு வரலாம். ஆனா அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்களில் 36 பேரை அந்த ஆயி ஜனங்க வெட்டி போட்டாங்க. பெரிய தோல்வி. யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கதறான். ஐயோ ஆண்டவரே, இப்படி எங்களுக்கு ஒரு தோல்வி வந்துருச்சு, எங்களுக்கு ஒரு தோல்வி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் எங்களை அனாவசியமா எங்களை மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்களே, கதறுகிறான். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடானது வந்து இங்க போயிடுச்சு. உடனே கர்த்தர் சீட்டு போட வைக்கிறார். அங்கே இந்த ஆகானை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அவனை விசாரிக்கும் பொழுது ஆகான் சொல்றான், இந்த 3 பொருட்களை நான் இச்சித்து எடுத்து என் கூடாரத்துக்குள் குழி தோண்டி புதைச்சு மறைச்சு வச்சிருக்கிறேன். இதனாலே நடந்தது என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆகானை கடைசியிலே கல்லறிந்து கொண்டு போடுவார்கள். 25 வசனத்தில் பார்க்கும்பொழுது, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, இந்த கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்னியில் சுட்டரித்து போட்டாங்க. கற்களினால் மூடி அவனை கொண்டு போட்டாங்க. அவன் கல்லறிந்து கொல்லப்பட்டான். அவன் லைஃபே போயிடுச்சு. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு போச்சு. ஆண்டவர் கொடுத்த ஏதேன் தோட்டம் போச்சு. சவுலுக்கு ராஜரீகம் போச்சு. ஆகானுக்கு வாழ்க்கையே போச்சு, உயிரே போச்சு, எல்லாம் போச்சு.
பாதுகாத்துக்கு யார் காரணம்? என்ன காரணம்?
ஒரே காரியம், இச்சை. பழத்தின் மேல் இச்சை, ஆடு மாடுகளின் மேல் இச்சை, பொருட்களின் மேல் இச்சை. இதுதான் இதுதான் இத்தனை பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு. சரி, நான் தொடர்ந்து இதோடைய சீரியஸ்னஸ் சொல்லாமல் இருந்து வெளியில வர்றதுக்கான வழியை சொல்றேன். அதான் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இச்சைகளில் விழுகிறார்கள்? ஏன் இது நடந்துச்சு? இன்றைக்கு இந்த இச்சை என்பது பல விதத்தில் வரும். பொருட்கள் மேல வரலாம், ஏன் ஒரு மனுஷன் மேல கூட வரலாம், எப்படி வேணா வரலாம். அது தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்குள் கொண்டு போய் நிக்க வைக்குது. ஏன் இது வருது? இந்த இச்சை என்பது எங்கிருந்து புறப்பட்டு வருது? இப்ப அதற்கான ஒரு நான்கு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லாத எப்படி மேற்கொள்வது என்பதற்கான ஒரு நான்கு காரியங்களை சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும், அதை மேற்கொள்வதற்கான முதல் ஆலோசனை 23:14. யோபுவின் புஸ்தகம் 23:14.
எனக்கு குறித்திருக்கிறதை,
எனக்கு குறித்திருக்கிறதை
அவர் நிறைவேற்றுவார்,
அவர் நிறைவேற்றுவார்.
இப்படிப்பட்டவைகள்,
இப்படிப்பட்டவைகள்
இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு,
இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இங்கே பார்க்கும் பொழுது யோபு ஒரு அழகான ஒரு அறிக்கை ஒன்றை இந்த இடத்தில் சொல்லுகிறான். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த இச்சை என்று இந்த வருது, நான் முதலே சொன்னேன், பார்க்கறதுனால, கேட்கறதுனால, கேட்கறதை யோசிக்கிறதுனால இச்சை என்பது ஒரு மனுஷனுக்குள் கிரியேட் ஆகுது. அதை மேற்கொள்வதற்கு ஒன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். முதலாவது, ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க யாரை சேவிக்கிறீங்க, நீங்கள் சேவிக்கிற ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பது முதல்ல உங்களுக்கு தெரியணும். இவங்க எல்லாருமே, விழுந்து போனவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் அடிபட்டவங்க தான், இது தெரியாதவங்க தான். யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப விஷயம் விவரமான ஆள், ஆவிக்குரிய காரியத்தின் ஆழத்தை அறிந்தவன். இவன் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டான். இவனை போல ஒரு ஆவிக்குரியவனும் கிடையாது, இவனை போல உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர மீது எல்லாத்தையும் இழந்துட்டான். அது ஒண்ணுதான் அவனுக்கு பொக்கிஷம், அதை மட்டும் தான் அவன் காப்பாத்திட்டான். மீது எல்லாமே போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுடைய நண்பர்கள் அவனை தூஷிக்கிறாங்க. அந்த நேலமத்துலதான் அவன் கொடுக்கிற ஒரு மறு உத்தரவு இது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. எனக்குன்னு ஒன்று ஆண்டவர் குறிச்சிருக்கிறார், அதை கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு செய்வார். இதுக்கு நான் அலைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் ஆண்டவர் என் மேல் அக்கறை உள்ளவர், என் ஆண்டவர் என் மேல் அன்புள்ளவர். எனக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும், எனக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், என் வாழ்க்கையில் எதை எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எனக்கு எதை குறிச்சிருக்கிறாரோ அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு குறிக்கப்படாத ஒன்றுக்காக நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, எனக்கு என்ன கொடுக்கணும் ஆண்டவர் கொடுக்க நினைச்சிருக்கிறார், கண்டிப்பா எனக்கு நடக்கும். உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுக்க நினைச்சிருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நியமிக்காத ஒரு காரியத்தின் மேல் நீங்கள் ஆசை வைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே வருது. இதை நீங்க யோபுவே இப்படி அறிந்திருந்தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை விட என்ன அழகா அழகான வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:8 வாசிக்கலாம். மத்தேயு 6:8.
அவர்களை போல,
அவர்களை போல
நீங்கள் செய்யாதிருங்கள்.
அதாவது உலகத்து மனுஷரை போல நீங்க செய்யாதீங்க.
உங்கள் பிதாவை நோக்கி,
உங்கள் பிதாவை நோக்கி
நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே,
நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே
உங்களுக்கு இன்னது தேவை என்று,
உங்களுக்கு இன்னது தேவை என்று
அவர் அறிந்திருக்கிறார்,
அவர் அறிந்திருக்கிறார். என்ன தெளிவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பிராமிஸ் பண்றாரு பாருங்க. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அப்படின்னு என்ன, உலகத்து மனுஷன் தான் ஆசை இச்சையிலேயே ஓடிட்டு இருப்பான். இது வேணும், அது வேணும், அது வேணும், இதே காரியத்தில் ஓடிட்டு இருப்பான் உலகத்து மனுஷன். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை எனக்கு இது வேணும், அது வேணும், இதே மைண்ட் செட்ல போய் இதையே உங்கள் ஜெபமாக நீங்கள் வைப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்தார்னு வேதம் சொல்லுது. உலகத்தானுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது.
உலகத்து ஆண் தன்னுடைய தெய்வத்துக்கு முன்பாக போய் நின்று என்ன செய்யறான், எல்லாம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் வியாபாரம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும், இதுதான் எதாவது வேற என்ன கேட்பான், இவ்வளவுதான் கேட்பான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற உலகத்தார போய் கேளுங்க, நீங்க கோயில் போறீங்க என்ன வேண்டிட்டேன்னு கேட்டுட்டு வந்த சொல்லுங்க எனக்கு. நீங்க எங்க போனீங்களே, இந்த கோயிலுக்கு போனீங்க, அந்த கோயிலுக்கு போனீங்க, என்ன வேண்டுனீங்கன்னு ஒருத்தர் கேட்டுட்டு வாங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இதை தவிர வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், இதை தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான். இதே ஜபத்தை நீங்க ஆண்டவருக்கு முன்னால செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க விக்கிரகத்துக்கு முன்னால போய் சொல்றாங்க, நீங்க விக்கிரகத்துக்கு முன்னால இல்லாம சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாம் ஒண்ணுதான். ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால போய் அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த பொருளையே விக்கிரகமாக்கி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அது எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அப்படி இருக்கக்கூடாது, அது ஆவிக்குரிய தன்மை கிடையாதுன்ட்டாரு. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். இதைத்தான் எத்தனை காலமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ பிள்ளை தன் தேவைக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதைத்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளவு காலமா உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆள் வந்து தன்னுடைய தேவைக்காக உலக காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், தெளிவா என்னால் சொல்ல முடியும், உலகத்தின் தேவைக்காக எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஜெபிச்சுதான் என் ஆண்டவருக்கு என் தேவையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் என் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, என் தேவை என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். எனக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும், எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும், அந்த நேரத்தில் கரெக்டா நான் கேட்காமலே கொடுத்துட்டே போயிட்டே இருப்பார். அவர்தான் என் தகப்பன். என் தகப்பன் நல்லவர், என்னை நேசிக்கிறவர், என் மேல் அக்கறை உள்ளவர். நான் எப்படி இருக்கணும் அவருக்கு தெரியும், எதை எனக்கு கொடுக்கணும் அவருக்கு தெரியும், எப்ப கொடுக்கணும்னு தெரியும், கரெக்டா கொடுப்பார். எனக்கு என் வாழ்க்கையின் மேல் இருக்கிற அக்கறையை பார்க்கிலும் என் தகப்பனுக்கு என்மேல் இருக்கிற அக்கறை அதிகம். ஆமென். எனக்கு என்மேல் இருக்கிற என்னுடைய வசதிகளை குறித்து நான் யோசிக்கிறதை விட நான் எப்படி இருக்கணும் என்னை வைக்கணும்ன்றதுக்கு அவருக்கு அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. அதனால நான் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்னை அறிந்த பிதா எனக்கு என்ன குறித்து இருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். ஃபர்ஸ்ட் நம்ம தகப்பனை தெரியும், நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுட்டா இந்த குழப்பமே நமக்கு வராது. ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோபுக்கு தெளிவா தெரியும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது காரியம், நீங்கள் யாருன்னு அறிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாருன்னு அறியணும், இரண்டாவது நீங்க யாருன்னு அறியணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 6:12 வாசிக்கலாம்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும்
நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.
10:23 1 கொரிந்தியர் 10:23
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது.
ஒரே காரியத்தை ரிப்பீட் பண்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேங்கிறார் ஒண்ணு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எல்லாமே எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காதுங்கிறார். அப்போ ரெண்டாவது நமக்கு என்ன தெரியணும், நான் யாருன்னு எனக்கு தெரியணும். நான் யார்? நான் ஒரு தேவ பிள்ளை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை, நான் பரிசுத்தருடைய பிள்ளை. என் தகப்பன் எல்லாவற்றையும் எனக்கு சரியானதை மட்டும் கொடுப்பார், அப்படிப்பட்டவருடைய பிள்ளை நான். நான் நினைச்சா செய்யலாம், நினைச்சா பொருள் காசு இருக்குது வாங்கலாம், காசு இருக்குது வாங்கலாம்,
ஆனால் அது எனக்கு தகுதியா இருக்குதான்னு யோசிக்கணும். எனக்கு இது தேவையா? என்கிட்ட காசு இருக்குது, நான் வாங்கலாம். ஆனா அந்த காரியம், அந்த பொருள் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா, எனக்கு பெருமையை உண்டாக்குமா? யோசிக்கணும். அந்த பொருள் எனக்கு மேட்டிமையை பெருமையை உண்டாக்குமானா, அது எனக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். வேண்டாம், அவசியம் இல்லை. காசு இருக்கின்றது காரணம் அதை ஷோ பண்ண அவசியம் கிடையாது. வாங்குவதற்கு வசதி இருக்கலாம், ஆனா அது எனக்கு தகுதியா, அது எனக்கு தேவையா? அந்த காரியம் எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குமா? யோசிக்கணும். இல்ல அந்த காரியம் என்னை அடிமைத்தனம் பண்ணுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ரொம்ப காஸ்ட்லி மொபைல் வாங்கிட்டு அதுக்கு அடிமையாயிடுறாங்க. தெரியுமா, சாதாரணமா இருக்கும்போது ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருந்துச்சு, காஸ்ட்லியா போனா அதுக்கு அடிமையாயிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் அதுலயே அடிமையாக்கிடுது எல்லாம். எதற்கு நான் அடிமைப்பட மாட்டேங்கிறது என்ன தெளிவு பாருங்க. அன்னைக்கு எழுதின வேதம் இன்னைக்கு என்ன கரெக்டா இருக்கு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட வேத வசனம் இன்னைக்கு லைஃபுக்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாங்கின பொருட்களுக்கு அடிமைகள், தங்க கையில் இருக்கிற மொபைலுக்கு அடிமை, தங்க வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கு அடிமை. அது பக்தி விருத்தி உண்டாக்குறது கிடையாது, மனமேட்டிமை உண்டாக்குகிறது, அடிமைத்தனம் பண்ணுகிறது. இதைத்தான் அன்னைக்கே போல் எழுதிட்டார், கிளியரா எழுதிட்டார். அப்போ ஒரு காரியம் நான் வச்சிருக்கேன்னா அதை அடிமைத்தனம் பண்ணக்கூடாது, அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும். நான் யார், அவன் வச்சிருப்பான், இவன் வச்சிருப்பான், ஆனா நான் யாரு, நான் வச்சுக்க கூடாது. அவன் வச்சிருக்கான்றிருக்க, நான் வச்சிருக்க கூடாது. நான் அவன் அதை பத்தி, நம்மளை பத்தி என்ன வேணா பேசிட்டு போட்டோம், இது கூட இல்லையா அப்படின்னு சொல்லட்டும். நம்ம கர்த்தர் தேவையான இப்படிதான் இப்படிதான் வச்சிருக்கிறேன்னு சொல்லட்டும், சொல்லிட்டு போட்டோம், அவன் பாடு. அவனுக்கு அது இருக்கும், ஆனா எனக்கு அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? நான் யாருன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாருன்னு தெரியணும், ரெண்டாவது நான் யாருன்னு எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சு அந்த பிரச்சனையே வராது. மூணாவது, மூணு சம்பவத்தை பார்த்தோம், அதாவது வீழ்ச்சி அடைஞ்ச மூணு பேரை பார்த்தோம். ஒன்னு ஏவாள், ரெண்டாவது சவுல், மூணாவது ஆகான். இந்த மூணு பேருடைய காரியத்தில் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. வாசிங்க ஆதியாகமம் 2 அதிகாரம் 16-17. ஆதியாகமம் 2 அதிகாரம் 16-17.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம்.
ஆனாலும்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா வந்திருக்குது. முதல்லயே தெளிவா சொல்லிட்டார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், கண்டிப்பா செத்து போவே, ஆத்மா மரணம் கண்டிப்பா வரும். தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கார். சவுல் விஷயத்தை நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம் இல்லையா, 1 சாமுவேல் 15 அதிகாரம் 3 வசனத்துல பார்த்துட்டோம். சாமுவேல் தெளிவா வந்து சொல்லுவார், அமலேக்கு வழி மறுத்ததை நான் அறிந்திருக்கிறேன், ஆகினால் அவனுக்கு கண்கள் இறங்க வேண்டாம், எல்லாத்தையும் சர்வசங்காரம் பண்ணு, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லியாச்சு. மூணாவது, ஆகான் விஷயத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சாரு. யோசுவாவின் புஸ்தகம் 6:18 வாசிக்கலாம். யோசுவா 6:18.
சாபத்தீடானதில்
ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே
நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும். இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும்.
நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம்
எச்சரிக்கையா இருங்கள்.
அந்த ஒரு காரியம் தான் வாணிங் கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள். கிளியரா கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. ஏவாளுக்கும் சொல்ற ஆதாம் ஏவாளுக்கு கரெக்டா கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சவுலுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, சர்வசங்காரம் பண்ணு. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, சாபத்தீடானதை மட்டும் நீங்க தொடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. மூன்று பேரும் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த மூன்று பேருக்குமே ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டும் அதை மீறி போயிட்டாங்க. காரணம் என்ன? அந்த இச்சை அவர்களுடைய கண்களை மறைத்து தேவனுடைய வார்த்தையை மறக்க பண்ணிற்று. தெரியாம செய்யல மூணு பேருமே. ஆதாம் எவளும் தெரியாம செய்யல, சவுல் தெரியாம செய்யல, ஆகான் தெரியாம செய்யல, தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த இச்சை ஒரு நபரை மேற்கொள்ளுகிறது, அதை நம்ம எப்படி மேற்கொள்றதுனா, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்குது, இதெல்லாம் நீ அனுபவிக்கலாம், இதெல்லாம் நீ அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கணும். இவங்க உள்ளத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பதிச்சுக்கிறதுக்கு தவறிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆனால் இருதயத்தில் அதை பதித்துக் கொள்ள தவறிவிட்டார்கள். ஆதாம் ஏவாளும் சரி, இந்த ஆகானும் சரி, சவுலும் சரி, மூணு பேருமே ஆண்டவருடைய வார்த்தையை தங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள தவறிட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நிறைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை நிறைய படிங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், வேதத்தை நிறைய படிங்க. அதில் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு என்று உங்கள் வாழ்க்கை முறைக்கு சொல்லி இருக்கிறதோ அதை இருதயத்தில் பதிச்சுக்குங்க. அதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பதித்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இச்சிக்கப்படத்தக்க சூழ்நிலைகள் வரும்பொழுது அது உங்களை பாதுகாக்கும். புரியுதா? அது உங்களை பாதுகாக்கும். இந்த வேத வசனம் ஒன்றுதான் நம்மை பாதுகாக்கக்கூடியது, வேற எதுவுமே நம்மளை பாதுகாக்க முடியாது. இவங்க எல்லாருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சு, ஆனால் அந்த வார்த்தைகளை இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் விட்டு விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டாங்க. அந்த வார்த்தைகளை விட்ட ஒரே காரணத்தினாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு. ஆகையினாலே ஒரு தேவ பிள்ளை நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே முழுவதுமாய் பதித்துக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை காட்டுறேன், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 119 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம். 119:11,
நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைச்சுக்கிட்டீங்கன்னா எந்த காரியம் உங்களை கவர்ந்து இழுக்காது, எதுவுமே உங்களை கவர்ச்சிக்காது. வசனம் உங்களோடு இருக்கும், அது உங்களை தற்காக்கும். எந்த பொருளோ எந்த ஒரு மனிதரோ உங்களை கவர்ந்து இழுக்க முடியாதபடி இந்த வசனம் உங்களை பாதுகாக்கும். இந்த மூணு பேருக்கு வசனம் கிடைச்சது, ஆனா வசனத்தை விட்டுட்டாங்க, அதனாலதான் அவங்க போனாங்க, விழுந்தாங்க. வசனத்தை உறுதியை பிடிச்சிருந்தா மூணு பேருமே விழுந்திருக்க மாட்டாங்க. வசனத்தை விட்ட காரணத்தால் தான் மூணு பேர் விழுந்தாங்க. அப்ப மூன்றாவது, வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு இச்சையிலும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. நாலாவது ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகத்துக்கே மறுபடியும் வருவோம். 31 யோபுவின் புஸ்தகம் 31 ஏற்கனவே இந்த 31 அதிகாரத்தை ஒரு தடவை வீட்டில் திரும்ப திரும்ப படிங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப திரும்பி அதில் உங்களுக்கு 2 வசனத்தை மட்டும் காட்டுறேன். 7-8 2 வசனங்களை வாசிக்கலாம்.
என் நடைகள் வழியை விட்டு விலகினதும்,
என் நடைகள் உம்முடைய வழிகளை விட்டு விலகினதும்,
என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும்,
என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும்,
ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டிக்கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை
வேறொருவன் புசிப்பானாக
என் பயிர்கள்
வேறற்று போக கடவது. என்ன ஒரு கமிட்மெண்ட் பாருங்க. என் நடைகள் வழிகளை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாயில் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், என்ன ஒரு டெடிகேஷன். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வரோம், ரோட்டில் போகும்போது யாராவது ஒரு கலக்கதா படவை கட்டிட்டு போறாங்க, அதை பார்க்குறீங்க, வீட்டுக்கு வந்து அதையே யோசிச்சுக்கிறீங்க, அது இன்னைக்கு எப்படியாவது போய் வாங்கிடணும், எங்க போய் வாங்குறது, பார்க்கறத இருதயம் தொடருது. யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு பொருள் செய்கிறாங்க, பார்த்துட்டு வந்துடுறீங்க, ஐயது எப்படியாவது வாங்கினுமே, இருதயம் தொடருது, பின் தொடருது, பார்க்கறத இருதயம் தொடருது. பார்த்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, ஆனா இருதயத்தை விட்டு அது போக மாட்டேங்குது, தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்படி எனக்குள்ள இருந்திருந்தா, நான் விதைச்சத வேற ஒருத்தன் சாப்பிட்டு போட்டுருந்தான், நான் வேலை செய்யற மாசம் ஒர்க் பண்ண சம்பளத்தை வேற யாருக்கிட்ட எடுத்துட்டு போட்டுங்கிறான், இப்படின்னு ஒருத்தருக்கும் சம்பளம் கிடைக்காதீங்க. மாசம் மாசம் வேலை செய்து சம்பளத்தை எவ்வளவு யாருக்கா கொடுத்துட்டு வந்துட்டு வேண்டியதுதான். இல்ல, நான் விதைச்சதை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போட்டுங்கிறான். இப்போ இவனுடைய கமிட்மெண்ட் பாருங்க, நான் எதை பார்த்தாலும் பார்த்ததோடு க்ளோஸ், அவ்வளவுதான். அதை நான் இருதயத்தில் போட்டு அசை போடுறது கிடையாதுன்னா, இது எதை குறிக்கிறது? கமிட்மெண்ட், கமிட்மெண்ட். என் ஆண்டவருக்காக நான் இப்படிதான் வாடணும்னு ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பில் அவன் இருந்ததுனாலதான் அவனால ஜெயிக்க முடிச்சது. உங்க லைஃப் நீ கமிட் பண்ணிக்கங்க, எனக்குன்னு ஆண்டவர் எதை நியமிச்சிருக்காதோ அந்த பாதையில நான் போவேன். அதுக்கு மேல நான் ஒரு பொருள் மேலேயே ஒரு காரியத்தில் நான் ஆசைப்பட மாட்டேன். அது வரக்கூடாது, என் வாழ்க்கையில வரக்கூடாது. நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு அந்த ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார், அது போதும். அதுக்கு மேல நான் ஒரு காரியத்துக்கு நான் போக மாட்டேன். இது ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது, எதுவுமே உங்களை கவர்ந்து இழுக்காது. ஜெபிக்கலாம். Glory to Jesus. இச்சையடக்கம் ஒரு அருமையான காரியம். இது ஆவியின் கனி. இதை பெரும்பாலும் நிறைய பேர் டீட்டெயிலா யோசிக்கிறது இல்லை, ஆனால் இதற்குள் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம கவனிச்சோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆவியின் கனியினால் நிறைஞ்சிருக்கணும். அதில் முக்கியமானது இந்த இச்சை அடக்கம். இதில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த இச்சை என்பது எங்கே வருகிறது? மாம்சமும் அதன் ஆசை இச்சையும் உலகத்திலிருந்து வருகிறது. அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சொல்ற இந்த மனதிலே தோன்றுகிற இச்சை, இச்சைனா என்ன? ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அதை அடைந்தே ஆக வேண்டும் நம்ம நினைக்கிறோம், அதை அடக்க தெரியணும். அதை அடக்க முடியாதவன் தான் இச்சை அடக்கம் இல்லாதவன். ஆண்டவர் சொல்ற, நீ உன்னை பார்க்கற, உன்னை பத்தி கேட்கற, கேள்விப்படுற, அதை வேணும்னு நீ போராடிட்டு இருக்க கூடாது. அந்த ஆசையை அடக்க தெரியணும், அந்த ஆசையை மேற்கொள்ள தெரியும். அந்த இச்சையின் மேல் அடக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உனக்கு இருக்கணுங்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது அதற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. அது தேவனால் உண்டானதல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகத்தில் ஒரு பொருள் மேலேயோ, ஒரு மனிதன் மேலேயோ, ஒரு காரியத்தின் மேலேயோ இச்சை வைக்கிற நபர்கள் ஆண்டவரை உண்மையாகவே நேசிக்கவே முடியாது. தெரியுமா? நேசிக்கவே முடியாது, நேசிக்க முடியாது, அது நேசிக்கவே முடியாது. ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துவதற்கு அது பெரிய தடையா இருக்கும். ஆகையால் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முதல் பாவம் இந்த உலகத்தில் இச்சையினால் வந்துச்சு. அது இச்சிக்கத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று சொல்லி கண்டு ஏவாள் அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பார்க்கிறா, அதை குறித்து கேள்விப்பட்ட விஷயத்தை மனதில் யோசிக்கிறா, பறிக்கிறாள்.